வணக்கம். சமூகத்தினுடைய பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள்.
ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கே ஆதரவு, மொட்டு எம்பி அதிரடி அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தல் சுதந்திர கட்சியின் சார்பிலும் களமிறக்கப்படும் வேட்பாளர். வகுப்புகள் கருத்தரங்குகளுக்கு நாளை நள்ளிரவுடன் தடை, மீறுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை. மே தின அணிவகுப்புக்கு பல அரசியல் கட்சிகள் பேருந்துகளை கோரி விண்ணப்பம். நாடளாவிய ரீதியில் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் பணி பகிஸ்கரிப்பு, மக்கள் சேவைகளை பெறுவதில் சிக்கல். இலங்கையில் நாளொன்றுக்கு சுமார் 50 பேர் புகைப்பிடிப்பதால் உயிரிழப்பு. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈழவேந்தன் கனடாவில் காலமானார். முல்லை நாயனாறு கடலில் மூழ்கியவர்கள் சடலமாக மீட்பு, மக்களுக்கு மீண்டும் எச்சரிக்கை.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மீது தாம பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக அக்கட்சியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் சி தொலபத்து தெரிவித்துள்ளார்.
பத்ரமுல்லை புத்ததாச விளையாட்டரங்கில் நடைபெற்ற நியூ அலையன்ஸ் கொழும்பு மாவட்ட முன்பள்ளி ஆசிரியர் பக்மகா விழாவின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். கட்சிக்காக தாம் கடுமையாக உழைத்த போதிலும் இதுவரை கட்சியின் பொறுப்பு எதுவும் வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். எவ்வாறாயினும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாகவும் வேறு எந்த வேட்பாளரும் பார்வையில் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பிலும் வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்படுவார் என நாடாளுமன்ற உறுப்பினர் துஷ்மந்த பித்ரபால தெரிவித்துள்ளார்.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மே தின பேரணி ஏற்பாடுகளை பார்வையிடு நேற்று மாலை கம்பகாவுக்கு வருகை தந்திருந்த நிலையிலேயே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வேறு கட்சிகள் முன்னிறுத்தும் எந்தவொரு வேட்பாளருக்கும் சுதந்திர கட்சி ஆதரவு அளிக்காது. அதற்கு பதிலாக எமது கட்சியின் சார்பில் வேட்பாளர் ஒருவரை களமிறக்கி அவரை வெல்ல வைப்பதற்காக நாங்கள் செயற்பட உள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
ஊழல் மோசடிகளுக்கு எதிராக செயற்படும் அரசாங்கம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சரண் ஜெயசுமன தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுமா என்ற கேள்வி எழுகின்றது. தேர்தலுக்கான திகதியும் அறிவிக்கப்படவில்லை. தேர்தலில் எந்த தரப்பினருடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக இதுவரை தீர்மானிக்கவில்லை. நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் சேவை செய்யும் ஒருவருக்கு ஆதரவு வழங்க வேண்டும். பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காண்பது மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பினை நிவர்த்தி செய்யும் அரசாங்கம் ஒன்றே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் முன்னிலையாவதற்கு தயாராக உள்ள எந்த ஒரு கட்சிகளிடமும் சிறந்த பொருளாதார திட்டம் கிடையாது. நாட்டை தாரைவார்க்காத மக்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒருவருக்கே நாம் தேர்தலில் ஆதரவு வழங்குவோம் என்று தெரிவித்துள்ளார்.
காபூது சாதாரண தர பரீட்சைகளுக்கான தயார்படுத்தல் வகுப்புகள் கருத்தரங்குகள் நாளை நள்ளிரவுடன் தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது.
ஏப்ரல் 30 தேதி முதல் 2023 ஆண்டுக்கான காபோது சாதாரண தர பரீட்சைகள் முடியும் வரை பரீட்சைக்கு தயார்படுத்தும் அனைத்து பயிற்சி வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகள் மற்றும் செயலமர்வுகள் தடை செய்யப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த தடை நாளை நள்ளிரவு முதல் பரீட்சை முடிவடையும் மே 15 வரை அமலில் இருக்கும். மேலும் இந்த உத்தரவை மீறும் நபர்கள் அல்லது நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது.
அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது.
வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் ஜாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் இன்று காலை இப்போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது ஏமாற்றாதே ஏமாற்றாதே, பட்டதாரிகளை ஏமாற்றாதே, வேண்டும் வேலை வேண்டும், நாசம் நாசம், கனவுகள் நாசம் உள்ளிட்டு பல்வேறு கோஷங்களை எழுப்பியிருந்தனர். மேலும் பல வருட கனவு வெறும் கனவாகவே போய்விடுமா, எமக்கான வாழ்க்கை நாம் இப்போது வாழ்வது, அழிக்காதே அழிக்காதே, எமது எதிர்காலத்தை அழிக்காதே, வயது ஏறுவது வாழ்க்கை போகுது, வேலை வேண்டும் உள்ளிட்டு பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்டு பதாதிகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து நீண்டகாலமாக வேலையில்லாமல் தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் பாதிப்புகளை சுட்டிக்காட்டி தமக்கான வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வடக்கு மாகாண ஆளுநர் ஊடாக ஜனாதிபதிக்கு மகஜர் ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளனர். அதேபோன்று இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசியல்வாதிகளுக்கும் அந்த மகஜரின் பிரதிகளை அனுப்பி வைக்க உள்ளதாகவும் பட்டதாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தமது கோரிக்கைகளை அரசாங்கம் விரைந்து நிறைவேற்ற வேண்டுமென்றும் இல்லையேல் தொடர்ந்து தாம் பாரிய போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர்.
இந்த ஆண்டு மே தின ஆர்ப்பாட்டங்களுக்கு பல அரசியல் கட்சிகள் பேருந்துகளை கோரி விண்ணப்பித்துள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது.
அதன்படி விண்ணப்பித்த தரப்பினருக்கு பேருந்துகளை வழங்குமாறு அனைத்து டிப்போக்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை இம்முறையும் மே பேரணிகளுக்கு பல அரசியல் கட்சிகள் பேருந்துகளுக்கு விண்ணப்பித்துள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்தார். அத்துடன் மே தின பேரணிகளுக்காக பல்வேறு அரசியல் கட்சிகள் பணம் செலுத்தி விசேட ரயில் சேவைகளை கோரியுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது.
பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாடளாவிய ரீதியில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இன்றைய தினம் பணி பகிஷ்கரிப்பினை முன்னெடுத்து வருகின்றனர்.
அந்த வகையில் இந்த பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஜாழ் மாவட்ட அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களும் இணைந்துள்ளனர். இதனால் ஜாழ் மாவட்டத்தில் பிரதேச செயலகங்கள் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர் அலுவலகங்களுக்கு அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் சமூகம் அளிக்கவில்லை. இதனால் பிரதேச செயலகங்களில் மக்கள் சேவைகளை பெற்றுக் கொள்வதில் இடர்பாடுகளை எதிர்நோக்கியுள்ளனர்.
சம்பள பிரச்சினைக்கு தீர்வை கோரி தொழிற்சங்க போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை ஆசிரியர் கல்வியாளர் சபை அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது.
அதன்படி இன்றும் நாளையும் தேசிய கல்வியியல் கல்லூரிகள், ஆசிரிய ஆசிரிய கலாச்சாலைகள் மற்றும் ஆசிரியர் தொழில்நிலையங்களின் பீடாதிபதிகள் மற்றும் அனைத்து ஆசிரியர் பயிற்றுவிப்பாளர்களும் அடையாள போராட்டத்தில் ஈடுபட நடவடிக்கை எடுத்துள்ளதாக அதன் செயலாளர் தம்மிக்க மிரிகான தெரிவித்தார்.
நாட்டில் நாளொன்றுக்கு 52 கோடி ரூபாவை மக்கள் புகைப்பிடிப்பதற்கு செலவிடுவதாக மது மற்றும் போதைப் பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது.
இதேவேளை இலங்கையில் 83% மரணங்கள் தொற்று நோய்களினால் ஏற்படுவதாகவும் அவற்றில் புகைப்பிடித்தல் முக்கிய காரணங்களில் ஒன்றாகவும் உலக சுகாதார ஸ்தாபனம் சுட்டி காட்டியுள்ளது. குறிப்பாக நாளொன்றுக்கு சுமார் 50 பேர் புகைப்பிடிப்பதனால் உயிரிழப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையில் வருடமொன்றுக்கு 2300 சிகரெட் வடிகட்டிகள் சுற்றுச்சூழலுக்கு வெளிவிடப்படுவதாகவும் போதைப்பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது.
முன்னாள் பேரிடர் மேலாண்மை அமைச்சர் AHM பௌசிக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வரும் மே மாதம் 22ஆம் தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று தீர்மானித்துள்ளது.
நெதர்லாந்து அரசாங்கம் அனைத்து முகாமைத்துவ நிலையத்திற்கு வழங்கிய ஜீப் வண்டியை தனது தனிப்பட்ட பாவனைக்கு பயன்படுத்தியதன் மூலம் அரசாங்கத்திற்கு 1 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பிரதிவாதி பவுசி நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. குற்றம் சாட்டப்பட்டவர் தோல் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதால் இன்று நீதிமன்றத்திற்கு வரவில்லை என அவர் சார்பில் ஆஜரானு சட்டத்தரணி தெறிவித்துள்ளார். அதனை உறுதிப்படுத்த மருத்துவ அறிக்கையும் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். இதன்படி வழக்கை எதிர்வரும் மே மாதம் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற நீதிபதி அன்றைய தினம் பிரதிவாதியை நீதிமன்றத்தில் ஆஜராகி நோட்டீஸ் வழங்குமாறும் உத்தரவிட்டுள்ளார்.
இலங்கையில் சனத்தொகையில் 10% சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிறுநீரக நோயாளர் சங்கத்தின் பிரதம வைத்தியர் சஞ்சய கேஎன் துடுவ தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் சிறுநீரக நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு நீரிழிவு நோயே பிரதான காரணியாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நமது நாட்டில் சுமார் 10% சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உண்மையில் பல்வேறு காரணிகள் இந்த பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. இந்த நோய் தவிர்க்கப்பட வேண்டும். குறிப்பாக நம் நாட்டில் சிறுநீரகத்தை பாதிக்கும் முக்கிய காரணியாக சர்க்கரை நோய் உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார்.
சட்ட ரீதியாக ராணுவத்திலிருந்து விலகிச் செல்வதற்கான பொது மன்னிப்பு காலத்தை நீடிக்குமாறு ஒன்றிணைந்த ராணுவப்படை கோரிக்கை விடுத்துள்ளது.
சட்டவிரோதமாக ராணுவத்திலிருந்து விலகி சென்றவர்களுக்காக ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 20ஆம் தேதி வரை பொது மன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கால பகுதியை பயன்படுத்தி உரிய முறையில் ராணுவத்திலிருந்து விலகுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. பொது மன்னிப்பு காலப்பகுதியில் உரிய முறையில் சேவையை மீண்டும் தொடர்தல் அல்லது சட்ட ரீதியாக சேவையிலிருந்து விலகுதல் உள்ளிட்ட செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும் என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் 7000க்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் பொது மன்னிப்பு காலத்தின் முதல் வாரத்தில் வெளியேறியுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈழவேந்தன் தனது 91வது வயதில் காலமானார்.
கனடா டொரண்டோவில் உள்ள வைத்தியசாலையில் உடல்நலக்குறைவால் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் உறுப்பினராக ஈழவேந்தன் தனது 72வது வயதிலேயே நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார். 1932ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி பிறந்து கனகேந்திரன் என்ற இயற்பெயர் கொண்ட அவர் தமிழீழத்தின் பால் கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை ஈழவேந்தன் என மாற்றினார். தமிழீழ கொள்கைகளில் தீவிர ஆதரவு பதிவாளராக செயற்பட்ட ஈழவேந்தன் 2001 இந்தியாவின் தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தொடர்ந்து 3 மாதங்களுக்கு மேலாக நாடாளுமன்றத்திற்கு செல்லாத காரணத்தினால் அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி 2007 நவம்பரில் பறிபோயிருந்தது. இதனையடுத்து இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து கனடாவில் குடியேறியிருந்த நிலையில் இலங்கை நேரப்படி நேற்றிரவு உயிரிழந்துள்ளார்.
முல்லைத்தீவு நாயாறு கடலில் குளிக்கச் சென்று மூழ்கிய இருவரில் ஒருவரின் சடலம் ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது.
முல்லைத்தீவு நாயினாறு கடல் பகுதியில் கடலில் குளிக்க சென்று 5 பேர் கொண்ட இளைஞர் குழுவினர் நேற்று மாலை கடலில் நீராடி கொண்டிருந்துள்ளார்கள். இதன்போது ஒரு இளைஞனை கடலில் நீரிழுத்து சென்றுள்ளதைத் தொடர்ந்து காப்பாற்ற முற்பட்டு மற்றொரு இளைஞன் நீரில் மூழ்கியுள்ளார். நாயாறு கடற்படையினரின் உதவியுடன் ஒரு இளைஞன் உயிருடன் மீட்கப்பட்டு முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மற்ற இளைஞன் நாயாறு கடலில் மூழ்கிய நிலையில் அவரை தேடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் மீட்கப்படவில்லை. குறித்த நீரில் மூழ்கியவரின் சடலம் இன்று கரையொதுங்கியுள்ளது. இறந்தவர் பாலசுந்தரம் பிரதீபன், மீசாலை வடக்கு கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்தவர் ஆவார். நீரில் மூழ்கி மீட்கப்பட்ட நபர் திருகோணமலையைச் சேர்ந்த இவர் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக நீரில் மூழ்கி பலர் உயிரிழந்துள்ளனர். தந்தை மற்றும் மகன் 3 சகோதரர்கள் ஒன்றாக உயிரிழந்த சம்பவங்களும் பதிவாகியிருந்தன. குறித்த பகுதி நீராடுவதற்கு ஆபத்தான பகுதி என அறிவித்தல் பலகையும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனைவிட பிரதேசவாசிகளும் வருபவர்களுக்கு சில அறிவுறுத்தல்களை வழங்கிய போதிலும் அது செவிமடுக்கப்படாமல் தொடர்ந்து உயிரிழப்புகள் இடம்பெற்று வருவதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர்.
கண்டி மெனிக்கிண்ட வைத்தியசாலையில் ஏற்பட்ட கலவரம் காரணமாக வைத்தியசாலை ஊழியர்கள் உட்பட 7 பேர் காயமடைந்துள்ளனர்.
நேற்றிரவு இந்த அமைதியற்ற நிலைமை ஏற்பட்டதை அடுத்து அதனை கட்டுப்படுத்த விசேட போலீஸ் குழு ஒன்று வரவழைக்கப்பட்டது. இப்பகுதியில் இடம்பெற்ற புத்தாண்டு விழாவின் போது காயமடைந்த நபர் ஒருவர் சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் பணிபுரிபவர்களுக்கு புத்தாண்டு விழாவில் பங்கேற்றிருந்ததால் அவருக்கு சிகிச்சை அளிக்க காலதாமதம் ஆகியுள்ளது. இது தொடர்பில் வினவிய போது வைத்திய பணியாளர்களுக்கும் காயமடைந்த தரப்பினருக்கும் இடையே காரசாரமான வார்த்தை பிரயோகம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் இது மோதலாக உருவெடுத்துள்ளதுடன் இருதரப்பையும் சேர்ந்த 7 பேர் காயமடைந்து கண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காயமடைந்தவர்களில் 5 மெனிக்கின் வைத்தியசாலையின் ஊழியர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வைத்தியசாலை வளாகத்தின் பாதுகாப்பிற்காக பல போலீஸ் உத்தியோகத்தர்களை ஈடுபடுத்தவும் மெனிக்கின் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
ஜாழ்ப்பாண சிறைச்சாலை உத்தியோகஸ்தர்களின் தாக்குதலுக்கு உள்ளானதாக தெரிவித்து 2 விளக்கமறியல் கைதிகள் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
ஜாழ்ப்பாண சிறைச்சாலையில் நீதிமன்ற உத்தரவில் விளக்குமறியலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒருவரை அவரது தாயார் பார்வையிட சென்ற சமயம் அவருக்கு பீடி வழங்கியுள்ளார். அதனை சிறைக்கூடத்திற்குள் வைத்திருந்த வேளை சிறைச்சாலை உத்தியோகஸ்தர்கள் கண்டறிந்து அவற்றை பறிக்க முயன்ற வேளை முரண்பாடு ஏற்பட்டு விளக்குமறியல் கைதியை தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை பீடி வைத்திருந்த தகவலை தமக்கு வழங்கவில்லை என அந்த சிறைக்கூடத்தில் இருந்து மற்றையவரையும் தாக்கியுள்ளனர். இந்த நிலையில் தாக்குதலுக்கு இலக்கான இருவரும் வழக்கு தவணைக்காக ஜாழ் நீதிவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்ற வேளை தம் மீதான தாக்குதல் தொடர்பில் மன்றில் தெரிவித்தனர். அதனையடுத்து இருவரையும் சிகிச்சைக்காக ஜாழ்போதனா வைத்தியசாலையில் அனுமதித்து சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் முற்படுத்தி மருத்துவ சான்றிதழ் பெற்று மன்றில் சமர்ப்பிக்குமாறு நீதிவான் கட்டளையிட்டுள்ளார்.
கிளிநொச்சி மாவட்டத்தில் 2023 ஆம் ஆண்டு 45 ஆண்களும் 32 பெண்களும் தவறான முடிவெடுத்து தங்களது உயிர்களை மாய்த்துக் கொண்டுள்ளதாக போலீஸ் திணைக்களத்தின் தகவல் மூலம் அறிய முடிகின்றது.
கிளிநொச்சி மாவட்டத்தின் தற்போது தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொள்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. குறிப்பாக தொழில் வாய்ப்பின்மை, போதைப்பொருள் பாவனை, மன அழுத்தம் மற்றும் குடும்ப வன்முறை என பல்வேறு காரணங்களால் தங்கள் உயிர்களை மாய்த்துக் கொண்டுள்ளனர். இதேவேளை வவுனியா மாவட்டத்தில் 41 பேரும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 28 பேரும் இவ்வாறு கடந்த ஆண்டில் தவறான முடிவெடுத்து தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.
இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.